திருச்சிற்றம்பலம் சைவம்டா டார்கின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: எம்பிரான் திருமூல தேவநாயனார் அருளி செய்த 10 திருமுறையில் சைவ சித்தாந்தம். உரை வழங்குபவர் திருமதி விமலா சுப்பிரமணியன் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
திருச்சிற்றம்பலம் நம பார்வதி பதையே அரஹர மகாதேவா. சிற்சபேசா சிவ சிதம்பரம் தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி. திருச்சிற்றம்பலம் அப்பனை நந்தியை ஆரா அமுதினை ஒப்பிலி வள்ளலை ஊழி முதல்வனை எப்பரிசாயினோ ஏத்துமின் ஏத்தினார் அப்பரிசன் அருள் பெறலாமே. திருச்சிற்றம்பலம் எல்லாம் வல்ல பாகம்பிரியாள் சமேத சங்கர ராமேஸ்வர பெருமான் பொன்னார் கலல்களை எனது மனம் மொழி மெய்களால் வழுத்தி கொண்டு திருமூல தேவநாயனாரின் பொற்பாதங்களை முக்கரணங்களால் வணங்கிக் கொண்டு நாள்தோறும் சிவசிந்தனையிலே அனைவரையும் திளைக்க வைத்துக் கொண்டிருக்கும் saivam.org பொறுப்பாளர்களுக்கும் அன்பர்களுக்கும் எனது அன்பான வணக்கங்களை கூறிக்கொண்டு, இந்த நிகழ்வை கண்டுகொண்டிருக்கும் உங்களுக்கும் எனது அன்பான வணக்கங்களை கூறிக்கொள்கிறேன். நாம் நேற்று உயிர் நிலையாமையை பத்தி பார்த்தோம். அதாவது இந்த முதல் தந்திரம் வந்து நமக்கு என்னெல்லாம் சொல்லி கொடுத்தது, முதல்ல உபதேசம், அதுக்கப்புறம் யாக்கை நிலையாமை, அதுக்கப்புறம் செல்வம் நிலையாமை, அப்புறம் இளமை நிலையாமை, அதுக்கப்புறம் உயிர் நிலையாமை. உயிர் நிலையாமைனா உயிர் என்னைக்கு உள்ள பொருளா அது அழியாதெல்லாம் நமக்கு ஒரு ஐயம் வரும். இந்த உயிர் இந்த உடம்புல இருக்கிற வரைக்கும், இந்த உடம்புலயே அது நிலையா இருக்காது இல்லையா, அந்த மாதிரி அதை பொருள் கொள்ளணும் அப்படிங்கறது வரைக்கும் நம்ம பார்த்தோம். மேலும் அந்த இதுல ஒரு ரெண்டு கருத்தை சிந்திக்கலாம். ஆம் வீதி நாடி அறம் செய்மின் அந்நிலம் போம் வீதி நாடி புனிதனை போற்றுமின் நாம் வீதி வேண்டுமதென் சொல்லின் மானிடர் ஆம் வீதி பெற்ற அருமை வல்லார்க்கே அப்படின்னு சொல்றாரு. மக்களாக பிறக்கக்கூடிய விதியை பெற்றாலும் உள்ளத்துல நல்ல உரம் வேண்டும். சரியா, நம்ம என்ன செய்யணும், நமக்கு என்ன விதிக்கப்பட்டிருக்குன்னு தெரியணும். எடுத்த பிறவியிலேயே இன்பத்தை நமக்கு விளைவிக்கக்கூடிய வழிகளை நாடணும். ஏன்னா அடுத்த பிறவி நமக்கு என்னவா இருக்கும்னு நமக்கு தெரியாது. அதனால நமக்கு ஒரு அச்சம் இருக்குது. ஏன் அடுத்த பிறவி என்னவா இருக்கும்னு தெரியாது அப்படின்னா, தொல்காப்பியத்துல சொன்னது போல ஒன்றறிவதுவே ஒற்றறிவதுவேன்னு ஒரு அறிவு உள்ள ஜீவராசியா வந்து, ரெண்டறிவு உள்ள ஜீவராசி, மூன்று அறிவு, நான்கு அறிவு, ஐந்து அறிவு, ஆறு அறிவு, இப்படி வந்து ஆறாவது அறிவு இப்ப வந்துட்டு. இந்த ஆறாவது அறிவு வந்தாலும் மீண்டும் நம்முடைய பழக்க வழக்கங்கள், அதான் இயம நியமங்கள்லாம் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க, டூஸ் அண்ட் டோன்ட்ஸ். அதனால என்ன செய்யணும் அதை செய்யணும், என்ன செய்யக்கூடாதோ அதை செய்யக்கூடாது. அதனால அவர் பார்ப்பாரு, இந்த பிறவி இந்த ஆன்மாவுக்கு பயனா பயன் இல்லையா. வழிபாடே செய்யலைன்னா இந்த மனித பிறவிய பயன் கிடையாது. அப்படின்னா இந்த ஆன்மாவுக்கு மீண்டும் மானிட பிறவி கிடையாது. ஏன்னா மானிட பிறவி தானும் வகுத்தது மனம் வாக்காயம் ஆனிடத்தில் ஐந்து மாடும் அரண்மணிக்காக அன்றோன்னு சித்தியார் அழகா சொல்லுது. சித்திக்கு மேல் நூல் இல்லை, அந்த சித்தியார்ல நமக்கு அழகா சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும், இந்த பிறவியை முறையாக பயன்படுத்த வேண்டும். இப்ப எல்லாரும் ஒரு அறிவு கேட்பாங்க, அதை எப்படி ஒத்துக்கிட முடியும், படிப்படியாதான ஒரு அறிவுல இருந்து ஆறு அறிவுக்கு வந்திருக்கு, அப்புறம் ஆறு அறிவு வந்து அதுலதானே இருக்கணும், எப்படி கீழே வரும் அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு சான்று இருக்கு அவங்க கிட்ட அப்படின்னு கேட்பாங்க. இருக்கு, நம்ம சைவ சித்தாந்தம் அதுக்கு சான்றை தருகிறது. என்னன்னு பார்க்கலாம். வண்டுகள் ஆகி மாறு மயிர்குட்டி மற்றோர் செந்து பண்டைய உருவந்தானே வேட்டுவனாய் பிறக்கும் கண்டுகள் யோனி எல்லாம் கண்மத்தால் மாறும் என்று, அவங்க அவங்க செஞ்ச வினைக்கு ஈடாக உடம்பு மாறும். கொண்டன சமயம் எல்லாம் இச்சொல் கொண்டது எங்கே அப்படின்னு சொல்றாங்க. நீ கொண்டது எங்கே அப்படின்னு கேக்குறாங்க. சின்ன பூச்சி மாதிரி இருக்கிறது வண்டா மாறிடுது. இங்க வண்ணத்து பூச்சியே எடுத்துக்கோங்களேன், முட்டை லார்வா புழு பூச்சின்னு மாறுது. அடுத்து என்ன செய்யறான், இந்த புழு மாதிரி இருக்கக்கூடிய வர்க்கங்கள்லாம் குழவி மாதிரி, வேட்டுவன்னா குழவின்னு அர்த்தம், அப்படி மாறலாம். இது அச்சு மாறுறதுக்கு. யோனி மாறுறது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, அகலிகை, அவள் அந்த கௌதம முனிவருடைய சாபத்தால் கல்லானாள். அது மாதிரி சிலந்தி, திருவானைக்கால இந்த பிறவியில சிலந்தி பூச்சியா இருந்தது, அடுத்த பிறவியில அது அழகான கோச்சங்கள் சோழனாக பிறக்கிறது. திருமறை காட்டிலே இந்த பிறவியிலே எலியாக இருந்தது, அந்த நெய்ய சாப்பிடணுங்கிற ஒரு ஆர்வத்துல போய் விளக்குல வாய வைக்க அது பட்டு திரி தூண்டப்பட்டு விளக்கு போட்ட புண்ணியம் கிடைச்சு, அதனால அது மறுபிறவில மகாபலி சக்கரவர்த்தியா பிறந்ததுன்னு பார்க்கும். அகலிகை கல்லதானாள், அரி பல பிறவியானான், பகலவன் குலத்தில் தோன்றி பாரலாம் முழுதும் ஆண்டு நிகரிலா ராசனாகும் சிலந்தி நீடுலகம் போற்ற சகமதில் எளிதான் எலி எளிதான் அன்றோ மாவலி ஆய்த்து தானே அப்படின்னு இப்ப இவ்வளவு நேரம் நம்ம சிந்திச்சத சித்தியார் பாடல் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. அது சாபத்தினாலையும் மாறலாம், வினைக்கீடாகவும் மாறலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்ப எல்லாத்தையுமே இறைவன் தான் நிர்ணயிக்கிறார் அப்படின்னு சொல்லும் போது எப்படி இப்படி சாபத்தினாலெல்லாம் உருமாறும், அச்சு மாறும் அப்படின்னு கேட்கும்போது, அதுவும் முதல்வனுடைய சங்கல்பமே. அவருடைய சங்கல்பத்தின்படிதான் நாம ஒரு தவறுக்கு நமக்கு ஒருவர் சாபம் இட அச்சு மாறுது, யோனி மாறுது அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். எல்லாமே முதல்வன் நமக்காக விதித்த விதிப்படிதான் என்பதை நாம் மனசுல எடுத்துக்கணும். ஆக இப்படி நமக்கு எந்த நேரத்துல வேணாலும் நம்ம உடம்பு நீங்கிவிடும் என்பதால் தான் திருப்பி திருப்பி யாக்கை நிலையாமைன்னு ஒரு அதிகாரத்தை சொன்னாலும், உயிர் நிலையாமைன்னு ஒரு இதை கொண்டு, அதுவும் யாக்கை நிலையாமையை தான் பத்தி. ஏன்னா அந்த உயிர் நீங்க வச்சிருந்த யாக்கையால நமக்கு ஒரு பயனும் கிடையாது. அதனாலதான் அவர் என்ன சொல்லிட்டாரு, அந்நிலம் போம் விதி நாடி புனிதனை போற்றுமேன் அப்படின்னு சொல்றாரு. நீங்க முதல்ல நல்ல அறம் செய்யுங்க, அதுக்கப்புறம் வீட்டுலகத்தை அடைவதற்கு, அந்நிலம்ங்கிறது வீட்டு நிலம், வீட்டு நிலத்தை அடைவதற்கு அதுக்கு என்ன வழியோ அதை ஆராய்ந்து அதுக்கு என்ன வழி, இறைவனை வழிபடுவதுதான் சரியை கிரிய யோகம் ஞானம், அதனால அதை செய்யுங்க அப்படின்னு அழகா சொல்லிட்டு, இந்த ஆம் விதின்னு ஒரு சொல் வந்திருக்கு பாருங்க, அதாவது இந்த பிறவிலேயே இடரெல்லாம் மெலிந்து இன்பம் பெருக்கக்கூடிய வழிகள், அதான் ஆலய வழிபாடு செய்யணும், திருமுறைகளை ஓதணும், சிவபுண்ணியங்கள் செய்யணும், அது போன்றவை எல்லாம். அந்த அந்நிலம்ங்கிறது எதை குறிக்கணும்னா, மனம் வாக்குக்கு எட்டாத சிவலோகம், வீடு பேர் அடைஞ்சு அந்த உயிர் அடையக்கூடிய இடம். அது என்ன வழி, அதுக்கு சொல்றாங்க இல்லையா வழி வேணும் அப்படி, இந்த வழிப்படி நீ நட அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அது என்ன வழினா ஞான நெறியில நிற்பதுதான். அந்த ஞான நெறியிலே நின்றா கூட மனம் சலிக்கும், அப்படி சலியாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கண்டிப்பாக புறத்தே பூசனை பண்ண வேண்டும். மனமது செம்மையானால் மந்திரங்கள் தேவையில்லைங்கிறத சொல்லி வழிபாட்டை நிறைய பேர் நிராகரிக்கின்றார்கள். ஆனா மனம் செம்மையாயிருக்கான்னு யாருக்கு தெரியும், தீர்மானிக்கிறவர் அவர். அதனால இந்த உடம்புல உயிர் இருக்குந்தனையும் அவருடைய நாமத்தை ஜபம் செய்ய வேண்டும், அவருடைய திருமேனிக்கு நாம் கண்டிப்பாக பூஜை செய்ய வேண்டும். புறப்பூஜை அகப்பூஜை ரெண்டுமே இருக்கு, கண்டிப்பா செய்யணும். அப்ப எதற்காக இந்த மானிடரா நம்ம வந்திருக்கோம் அப்படின்னா, ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கோம், சாமானியமா எல்லாம் வரல, கடலை கையால நீந்தின மாதிரின்னு சித்தியார் சொல்லுது. அப்படி வந்திருக்கோம், அப்படி வந்தாச்சு அப்படிங்கும் போது புல்லாய் பூடாய் புழுவாய்ன்னு சிவபுராணத்துல சொன்ன மாதிரி மனிதராய் கடைசியில் அங்க வந்து சேருதும். இது ரொம்ப அரியதிலும் அரிய செயல் இந்த பிறவி கிடைப்பது. அதனால இந்த பிறவி கிடைச்சா நாம என்ன செய்யணுங்கிறது நம்ம மனசுல இருக்கணும். அது என்ன செய்யணும்னா, இறைவனை வழிபட வேண்டும், மேற்கொண்டு பிறவி வேண்டாங்கிறதுக்கு. அடுத்த பாடல் அழக, அவ்வியம் பேசி அரங்கடன் இல்லன்மின் வெவ்வியனாகி பிறர்பொருள் வவ்வன்மின் செவ்வியனாகி சிறந்துண்ணும் போதொரு தவ்வி கொடுன்மின் தலைப்பட்ட போதே அப்படிங்கிறார். எதை தவிர்க்கணும், எதை செய்யணும், டோன்ட்ஸ் அண்ட் டூஸ். அவ்வியம்னா என்னது, வஞ்சனையா, வஞ்சனையா பேசி அறத்தை அழிக்கிற மாதிரி நடக்காதீங்க. அடுத்து கொடியவனாக இருந்தத, வெவ்வியன்னா கொடியவன், பிறர் பொருள் அவன் அடுத்தவங்களுடைய பொருளை அபகரிக்காதீங்க, கவராதீங்க. செவ்வியன் அப்படின்னா செம்மை உடைய, செம்மை பண்பு உடையவர். அப்படி நீங்க வாழ்ந்து கொண்டு இருக்கும் போது நீங்க உண்றீங்க, உண்ணும் போது யாராவது வந்தா ஒரு அகப்பையாவது, ஒரு தவ்வி கொடுமீன் அப்படின்னா ஒரு அகப்பையாவது அவங்களுக்கு சாப்பாடு கொடுங்க. யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடின்னு சொல்வார்களே பின்னாடி, அது மாதிரி. ஆக நாம் என்ன செய்ய வேண்டும், இவற்றை எல்லாம் கண்டிப்பாக நாம் பின்பற்ற வேண்டும் என்பதை நமக்கு மிக தெளிவாக ஆணித்தரமாக நமக்கு வலியுறுத்தி சொல்லுகிறார் என்று நம்ம பார்க்கிறோம். அதனால நமக்கு நிறைய குற்றங்கள் வராமல் நாம் பார்த்து கொள்ள வேண்டும், ஒரு கவனம் வேண்டும் நமக்கு என்பது நமக்கு அவர் அழகாக சொல்லுகின்றார். இதுல எல்லாம் சொன்னது மூலம் நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, குற்றம் வந்து நம்ம மிகவும் அதிகமாக செய்கிறோம். பட்டினத்தடிகள் ஒரு பாடல்ல சொல்லுவார், சொல்லால் வரும் குற்றம், சிந்தனையால் வரும் தோஷம், செய்த பொல்லா தீவினை பார்வையால் பாவங்கள், புண்ணிய நூல் அல்லாத கேள்வியை கேட்டிடும் தீங்குகள். அதுதான் ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், டிவி, இந்த சேனல்ஸ் வர்ற அவ்வளவு நிகழ்வுகளை உட்கார்ந்து பார்த்தோம்னா இதுல ஒரு பாவம் தான், இது ஒரு குற்றம் தான், இதுக்கு தண்டனையும் உண்டு. அப்ப அடுத்த பிறவி மனித பிறவி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அடுத்து என்ன சொல்லியாச்சு, ஆயவும் மற்ற எல்லா பிள்ளைன்னா எப்படி நம்ம செய்யற பிள்ளைய போறோம், பட்டியல் போட்டா பாடலை முடிக்க முடியாது. அதனால எல்லா பிள்ளையும் பொறுத்தருள்வாய் கச்சி ஏகம்பனி அப்படின்னு சொல்றாரு. நம்ம ஞானசம்பந்த பெருமானும் இதைத்தான், உரையினில் வந்த பாவம் உணர் நோய்களும் செயல் தீங்கு குற்றம் உலகில் வரையின் இல்லாமை செய்த அவை தீரும் வண்ணம் மிக ஏத்தி நித்தம் நினைவின்னு சொல்றார். உரையால் வந்த பாவம்னா தீய சொற்கள், வாக்கால வந்த தீவினை, உணர் நோய்கள்னா தீய எண்ணங்கள் மனசுல வர்றது, மனதால் மனதில் உண்டான தீவினைகள். அப்புறம் செயல் தீங்கு அப்படின்னா உடம்பால செய்யக்கூடிய தீய செயல்கள். அப்ப இந்த மூணு வந்து என்ன செஞ்சிருது, நமக்கு பிறவியை தருகிறது, அதிலும் துன்பத்தை தருகிறது. இதெல்லாம் செய்யாம இருக்கணும்னா நீங்க ஒன்னே ஒன்னு செய்யுங்க, சுவாமிய கை தொழுங்கன்னு ஞானசம்பந்த பெருமானும் நமக்கு மிக அழகாக சொல்லுகின்றார். பட்டினத்தடிகள் இறைவனிடம் இந்த பிழைகளை எல்லாம் நீ பொறுத்தருள வேண்டும் என்று விண்ணப்பம் செய்கின்றார். ஆக இந்த மாதிரி நமக்கு ஒரு துன்பமே தரக்கூடிய விஷயங்களை நாம் நிறுத்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும், மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். இதைத்தான் நம்ம அப்பத பார்த்தோம் ஏற்கனவே. இருந்தாலும் அன்று கேட்காதவர்களுக்காக இன்று அந்த கருத்தை, ஏன்னா அந்த உயிர் நிலையாமையை முடிக்கிறதுனால அதை பத்தி உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை அழுத்தி சொல்லி விடுகிறேன். ஒருத்தர் வாழும் போது அவரை பத்தி ஊர்ல இருக்கவங்க எல்லாம் தெரிஞ்சிருக்கலாம், அவர் ரொம்ப கெட்டிக்கார மனுஷனாவும் இருந்திருக்கலாம், ரொம்ப யாருமே அறியாத சாமானியமான மனுஷனாவும் இருக்கலாம். இப்போ கண்டிப்பா அந்த வீட்டுல இருக்கவங்க அவரை அறிஞ்சிருப்பாங்க, வெளியில உள்ளவங்களுக்கு மிகுதியா தெரியாது. இப்ப அவர் வந்து என்ன செய்கிறார், இறந்து விட்டார். இறந்து விடுவதற்கு முதல்ல நோய்வாய்ப்பட்டாச்சு, அப்பமே வீட்டுல உள்ளவங்க கவனம் எல்லாம் அவர் மேல முன்பு இருந்த மாதிரி இல்லை. இப்ப இறந்தும் போயாச்சு, எல்லாரும் துக்கம் கேட்க வந்துருதாங்க. ஒரு பழம்பொழி சொல்லுவாங்க, நன்மைக்கு போகட்டாலும் தீமையை விளக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. உயிரோட இருக்கும்போது வந்து பார்த்தாங்களோ இல்லையோ, இறந்த உடனே ஊரே கூடியிருது அந்த வீட்டுல. ஆனா அதெல்லாம் பார்த்து மகிழ்ச்சி அடைகிறதுக்கு அவர் உயிரோட இல்லை. இப்ப ஊரே கூடி ஓன கதறி அழுது. இப்ப ஏன் அழுதாங்கன்னா, அவங்க இழக்க கூடாத எதையாவது இழந்துட்டாங்களா, அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. இறந்தவருடைய மனைவிக்கு வேணா ரொம்ப ஒரு வருத்தம் இருக்கலாம், அல்லது அந்த கணவனுக்கு வந்து வாழ்க்கை துணை இல்லையே, நம்ம எப்படி நம்ம வாழ்க்கையை நடத்த போறோம் அப்படிங்கிற ஒரு கவலை இருக்கலாம். ஆனா இவர் இறந்ததுனால வேற யாருக்கும் பெரிய நஷ்டம் எல்லாம் கிடையாது. ஆனா அடுத்த ஊருக்கு கேட்கிற அளவுக்கு அப்படி பெருசா குரலை கூட்டி அழுவாங்க. இந்த இப்படி அழுறத வச்சு அங்க என்ன நடந்திருக்குன்னு சொல்லலாம், ஒரு விளம்பரமும் தேவை கிடையாது. அதுக்கப்புறம் அந்த மாதிரி அழுது முடிச்சிட்டாங்க, இதான் ஊர் கூடி அழுறது. அப்புறம் ஊரெல்லாம் கூடி ஒக்க அழுதிட்டு பேரினை நீக்கு பேரு. இப்ப ஊர்ல ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கிடுவோமே, அதை வர அவர் யாரு அப்படின்னு கேட்டா, இவரை தெரியாதா, இவர் தான் இன்னாரு அப்படின்னு ஒரு பேரை சொல்லுவாங்க, ஒரு வைரவநாதன் பேர் வச்சுக்கோங்களேன். அப்படியா, நான் இது வரைக்கும் அவரை பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்லுவாரு. இப்ப பாக்குறாரு, இவர் இப்படி நெட்டையா இருக்காரு, கருப்பா இருக்காரு, ஓ இந்த வடிவம் தான் வைரவநாதன் அப்படின்னு பாத்துக்கிறாரு. அப்புறம் இன்னொரு இடத்துல, முத்துக்கிருஷ்ணனுக்கு ரொம்ப அசௌரியமாமே அப்படின்னு ஒருத்தர் கேட்காரு. ஆமா, அவர் எங்க கீழே விழுந்துட்டாராம், அதனால அவருக்கு காலில் காயம் பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாரு. கீழே விழுந்தது உடம்பு, ஆனா அந்த உடம்புக்கு தான் விலாசம், அந்த பெயர் வந்து அந்த உடம்புக்கு தான். அப்புறம் இன்னும் அடுத்தால இன்னொருத்தர், அண்ணனும் தம்பியும் கிருஷ்ணனும் ராமனும், ரெண்டு பேருக்கும் அவ்வளவு தூரம் ஒன்னும் வித்தியாசமே தெரியலேன்னு ஒருத்தவங்க சொல்றாங்க. பார்த்தா ஒரே மாதிரி இருக்காங்களே அப்படிங்க. இல்ல இல்ல, நீங்க கொஞ்சம் கவனிச்சு பாருங்க, வித்தியாசம் தெரியும். கிருஷ்ணன் வந்து கொஞ்சம் கனமா இருப்பான், கொஞ்சம் உயரமா ஒரு அங்கலம் கூட தான் இருப்பான். அப்ப இந்த கிருஷ்ணன் ராமன் எல்லாம் எதுக்கு சொல்றோம், உடம்புக்கு தான் அந்த பேர். அப்படின்னா இந்த பூமியில வாழக்கூடிய ஒவ்வொரு உடம்புக்கும் ஒரு பேர் இருக்கு. அந்த பேரோட உள்ள உடம்பு வாழ்வதற்கு ஒரு வீடு இருக்கு, அந்த வீடு இருப்பதற்கு ஒரு வீதி இருக்கு, அந்த வீதி இருப்பதற்கு ஒரு ஊர் இருக்கு. இது இத்தனையும் இருக்கிறது தான் என்னது, இந்த விலாசத்தை பெற்றது யாரு, அந்த உடம்பு தான். இப்ப அவங்க இறந்து போயிட்டாங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனி பேர் இருக்கு இல்லையா. இப்ப இவ்வளவு எத்தனை பேர் பார்த்தோம், இவ்வளவு நேரம் யாரும் பேர் சொல்ல மாட்டாங்க. என்ன தெரியுமா, ஒரு பேர் கொடுப்பாங்க, பிணம் அப்படின்னு சொல்லி. நேற்று வரைக்கும் ஏன் அவர் உடம்ப விட்டு உயிர் பிரியற வரைக்கும் ஐயான்னு சொல்லி பேரை சொன்னவங்க, இப்ப உடம்ப விட்டு உயிர் பிரிஞ்சாச்சுன்னா பேரும் பேர், உயிரோட சேர்ந்து பேரும் பேர். இப்ப பவளச்சாமின்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் பெரிய செல்வந்தர் அந்த காலத்துல. அவர் எப்ப வந்தாலும் வெளியில வந்தா நாலு பேர் அவருக்கு ஒரு பல்லக்கில் வச்சுதான் அவரை தூக்கிட்டு வருவாங்க. யார் போறாங்கன்னா, இந்த மணியக்காரர் போறாங்க, பவளச்சாமி போறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இறந்ததுக்கு அப்புறம் நாலு பேர் தூக்கிட்டு போறாங்க. அப்ப யார் போறான்னு கேட்டா மணியக்காரர் பவளச்சாமின்னு சொல்ல மாட்டாங்க, பிணம் போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப பேரினை நீக்கி பிணம் என்று பேரிட்டு அப்புறம் என்ன செய்தாங்க, அந்த வீடு வந்து அவர் பார்த்து பார்த்து கட்டின வீடு, என்னெல்லாம் வீட்டுக்கு தேவையோ அவ்வளவு பார்த்து பார்த்து வாங்கி வச்சிருக்காரு. யோசிச்சு யோசிச்சு அழகா கட்டியிருக்காரு வீட்டை. தான் சாஞ்சு உட்கார்றதுக்கு என்ன வேணும், அப்புறம் படுக்கிறதுக்கு வசதியான அறை, குளிக்கிறதுக்கு எல்லா வசதிகளோடு கூடிய ஒரு அறை, அப்புறம் குழந்தைகளோட விளையாடுறதுக்கு ஒரு கூடம், எல்லாத்தையும் பார்த்து பார்த்து வச்சாங்க. அவர் இவ்வளவு நாள் அதில் பயன்படுத்திக்கிட்டு தான் இருந்தார். ஆனா இப்ப இவர் உடம்பெல்லாம் இருந்து உயிர் பிரிஞ்சிட்டு அவர் பார்த்து கட்டின வீடு, அந்த வீட்டுல அவரை வச்சிருக்க எல்லாரும் யோசிக்காங்க, இதை எப்படி வெளியே அனுப்பலாம் அப்படின்னு எல்லாருமே ஒரு திட்டம் போடுறாங்க. சரி, இந்த வீட்டுல இருந்து வேண்டாம், அவர் இந்த வீட்டுல அவருக்கு கொடுக்க இஷ்டம் இல்லாட்டாலும் இந்த வீட்டுல இருந்து சொந்தக்காரங்க வீட்டுக்கா, மகன் வீட்டுக்கோ மகா வீட்டுக்கோவா, இல்ல வேற வீட்டுக்குல, இல்ல காட்டுக்கு. அந்த காட்டுலையும் கொண்டு, அதுவும் எப்பேற்பட்ட காடு, சூறை செடி நிறைஞ்ச சுடுகாடு, சூறை படர்ந்து இருக்காங்க. அங்க போய் என்ன செய்யறாங்க, இதை கொண்டு வைக்கங்க. எதுக்கு கொண்டு போறாங்க, அங்க போய் பாதுகாப்பா வைக்க போறாங்களா, கிடையாது. திருப்பி எந்திரிச்சு வந்துடக்கூடாதுன்னு அங்க வச்சு என்ன செஞ்சிருந்தாங்க, அதை அழியும்படி அதுக்கு என்ன சின்மம் செஞ்சுட்டு வந்துருந்தாங்க. ஏன்னா பழையோடு எந்திரிச்சு வீட்டுக்கு வந்துடக்கூடாது. அதான் சூறையன் காட்டீடை கொண்டு சுட்டிட்டு அந்த அவர் வந்து அவரால் எத்தனை பேரும் பயன்பெற்றிருப்பாங்க, யாருமே இந்த உயிர் போன உடம்பு கிட்ட நிக்கிறதுக்கு அஞ்சுறாங்க, தொடர்றதுக்கு அஞ்சுறாங்க. ஒரு அருவறுப்பு வந்தது, ஒரு ஒரு மாசம் ரெண்டு மாசம் வச்சிருக்கலாமா, அவர் எத்தனை பேருக்கு எவ்வளவு உபகாரம் அந்த வீட்டுல பண்ணியிருக்காரு, வச்சிருப்பாங்களா, முடியாது. எவ்வளவு சீக்கிரம் வீட்டுல இருந்து வெளியே எடுக்கலாம். அவர் உயிரோட இருக்கும்போது கொஞ்சம் உஷ்ணமா காத்தடிச்சுன்னா கோடை காலத்துல என்ன அனல் காத்து வீசுது அப்படின்னு பரிதவிப்பார். உடனே இங்க இருந்து ஊட்டி கொடைக்கானல்னு போவார். அப்ப அவருக்கு வெப்பம் தாங்க முடியல. வீட்டுல அத்தனை ரூம்லயும் ஏசியும் இருக்கும், ஃபேனும் இருக்கும், எல்லாம் போட்டுட்டே தான் இருப்பாரு. கொடைக்கானல்ல அவருக்கு பங்களாவே இருக்கும், அங்க போய் தங்கிடுவார் கோடை காலத்துல. அப்படிப்பட்ட வெப்பத்தை தாங்காத உடம்ப கொண்டு போய் தான் தீய மூட்டி வச்சாச்சு. அது கபகபன்னு தீல எரியுது. தீ வச்சவங்க எல்லாம் குளிர்ந்த நீர்ல குளிக்கிறாங்க. அப்புறம் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு அவரை பத்தி கொஞ்சம் பேசுவாங்க, அப்படி இப்படின்னு அவரை பத்தி பேசுவாங்க. கொஞ்சம் கொஞ்சமா பேச்சு குறையும். அப்புறம் ஆண்டுக்கு ஒரு முறை திவசம் கொடுக்கும் போது நினைப்பாங்க, கொஞ்ச காலம் கடந்து ஏதோ அதுவும் ஒப்புக்கு நடக்கும், அவரை பத்தி பேசுறதையே நிறுத்திடுவாங்க. இவ்வளவுதான், இந்த உடம்புக்கு தான் இந்த பிரயாசம், கனவுல கூட வந்துடக்கூடாதுன்னு மறந்து நினைக்க மாட்டாங்க இறந்து போனவங்களும். நனவுல அவங்களால பயன் அடைஞ்சவங்க கனவுல கூட அவர் வந்துடக்கூடாது அப்படிங்கிறது. அதனாலதான் அந்த நிலையாமையை நாம புரிஞ்சுக்கிடணும். எந்த நேரம் உடம்ப விட்டு உயிர் போகுதோ அதன் பின்பாக நமக்கு என்ன செய்ய முடியாது, இறைவனை வழிபட முடியாது. அதனால் என்ன செய்யணும், உடம்புக்குள்ள உயிர் இருக்கும் போதே நல்ல இறைவனை வழிபட்டு கொள்ள வேண்டும். அந்த செல்வ நிலையாமையை சொல்லும் போது என்ன செய்யணும், நம்ம எதுவும் கொண்டும் வரல, எதுவும் கொண்டும் போகவும் முடியாது. நம்ம செஞ்ச புண்ணிய பாவம் மட்டும்தான் நம்மளோட வரும். செல்வம்லாம் வராது, நகையெல்லாம் வராது, சொத்துலாம் வராது. அதனால பிறக்கும் பொழுது கொடு வந்ததில்லை, பிறந்த மண்மேல் இறக்கும் பொழுது கொடு போவதில்லை, இடை நடுவில் குறிக்கும் இச்செல்வம் சிவன் தந்தது என்று கொடுக்கறியாது இறக்கும் குலாமருக்கு என் சொல்வேன் கச்சி ஏகம்பனேன்ட்டு பட்டினத்தடிகள் சொல்றார். அதனால இந்த உடம்பு இருக்கும் போது என்ன செய்யணும்னா, நம்முடைய உறவுகளுக்கு ஒரு அளவுதான் நம்ம முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். தாமரை இலை தண்ணீர் போல்தான் வாழ வேண்டும். ஆனா எப்படி வாழணும், நல்லார் இணக்கமும் நின் பூசை நேசமும் ஞானமுமே அல்லாது வேறு நிலை உள்ளதோ, அகமும் பொருளும் இல்லாளும் சுற்றமும் மைந்தரும் வாழ்வும் எழில் உடம்பும் எல்லாம் வெளி மயக்கே இறைவா கச்சி ஏகம்பனே அப்படின்னு அழகா சொல்றாரு நமது பட்டினத்து அடிகள். ஆக இத்தகைய ஒரு இதை நம்ம மனசுல வச்சுக்கணும். ஊரும் சதமல்ல, உற்றார் சதமல்ல, உற்று பெற்ற பேரும் சதமல்ல, பெற்றோர் சதமல்ல, பிள்ளைகளும் சீரும் சதமல்ல, செல்வம் சதமல்ல, தேசத்தில் யாரும் சதமல்ல, நின்தாள் சதம் கச்சி ஏகம்பனே. சுவாமி ஒருத்தர் தான் நமக்கு சதம், வேற யாரும் நம்மளோட துணையா இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறத நமக்கு தெளிவா எடுத்து சொல்லியிருக்கார். அதனால இந்த அதான் ஞானிகளுக்குள்ள ஒத்த கருத்து தான் இருக்கும் அப்படிங்கிறதுனால மிக அழகாக சொல்றார். மற்றும் ஒரு பாடல்ல இந்த இயம நியமங்களை பின்பற்றும் கல்லார் சிவகதை நல்லோர் தமக்கு கனவிலும் மெய் சொல்லார், பசித்தவர்க்கு அன்னம் கொடார், குரு சொன்னபடி நில்லார், அறத்தை நினையார், நின் நாமம் நினைவில் சற்றும் இல்லார், இருந்தன் இறந்தன் புகழ் கச்சி ஏகம்பனே அப்படின்னு சொல்றார். அதனால நமது திருமூல தேவ நாயனார் சொன்னதைத்தான், நல்ல செல்வந்தராக இருந்து துறவியா மாறி இறைவனை அடைந்த நமது பட்டினத்தடிகளும் நமக்கு சொல்லி இருக்கின்றார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். சரி, இதற்கு அடுத்தபடியாக இதை தொடர்ந்து என்ன வச்சுட்டாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு அடுத்தாற் போல என்ன தலைப்பு நமக்கு கொடுத்திருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொல்லாமை அப்படிங்கிற தலைப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார். நிலையாமையை பூரா சொல்லி முடிச்சாச்சு, இப்ப கொல்லாமை.